ගරු මෛරාල්ගනම් ජගතීශ්වර මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 10ක කාලයක් ලැබෙනවා. ගරු මන්ත්‍රීතුමා කතා කරන්න.
சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, தண்டனை சட்டக்கோவை
அத்தியாயத்தினை
இன்றைய தினம் நாங்கள் இங்கு உரையாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே ஒரு பாடல் வரிகள் இருக்கின்றது. ஒரு பாடல் வரிகள் இருக்கின்றது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்ற ஒரு பாடல் வரி இருக்கின்றது. உண்மையிலேயே இன்றைய தினம் கொண்டு வரப்படுகின்ற இந்த தண்டனைக்கோவை சட்ட திருத்தமானது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. அதாவது குழந்தையை பற்றிய அல்லது குழந்தை பருவம் பற்றிய பல்வேறு அறிவியலாளர்கள், பல்வேறு உளவியலாளர்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே மிகவும் பிரபலமான உளவியலாளரான சிக்மண்ட் ஃப்ரைட் அவர்கள் ஆல் முன்வைக்கப்பட்ட சில கருத்துக்களை இங்கு இந்த சபையிலே கூற விளைகின்றேன். ஒரு பெரியவரின் உள்ளார்ந்த மனம் குழந்தை பருவத்தில் பெற்ற அனுபவங்களின் கண்ணாடிதான். குழந்தை பருவத்தில் அடக்கப்பட்ட உணர்ச்சிகள் பின்னர் வாழ்நாளில் பல நிலைகளிலும் வெளிப்படும். குழந்தைகளின் மனதை புரிந்து கொள்வது மனித மனவியல் முழுவதையும் புரிந்து கொள்ளும் முதல்படியாகும். கனவுகள் என்பது சிறுவயது ஆசைகளின் நிறைவேற்றமே. இவ்வாறாக பல்வேறு உளவியலாளர்கள் இந்த குழந்தை பருவத்தை பற்றி கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே எமது நாட்டிலே பார்த்தோம் என்று சொன்னால், இந்த குழந்தை பருவத்தை, அதாவது இந்த சிறுவர் பருவம் என்று கூறுவோம், பிறப்பிலிருந்து 18 வயது வரையிலான இந்த பருவத்திலே இந்த சிறுவர்கள் பல்வேறுபட்ட துஷ்பிரயோகங்களுக்கும் தண்டனைகளும், உடலியல் ரீதியான உளவியல் ரீதியான தண்டனைகளுக்கும் உள்ளாக்கப்படுகின்றார்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே. உதாரணமாக நாங்கள் எடுத்து நோக்குவோமானால், இவர்கள் பல்வேறு இடங்களிலே இவ்வாறு தண்டனைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். குறிப்பாக இந்த பிள்ளைகளை நாங்கள் பார்த்தோமானால், கூடுதலாக அந்த தண்டனைக்கு அல்ல உடலியல் ரீதியான அல்ல உளவியல் ரீதியான தண்டனைக்கு உட்படுகின்ற பிள்ளைகள் யார் என்று பார்ப்போமானால், பெற்றோரது அரவணைப்பு இல்லாத பிள்ளைகளாக இருப்பார்கள், அல்லது பெற்றோரை இழந்த பிள்ளைகளாக இருப்பார்கள், அல்லது குறிப்பிட்டப்பட்ட தாய் அல்லது தந்தை வெளியிடங்களில் சென்று வேலை செய்வர்களின் பிள்ளைகளாக இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் தாய் தந்தையர் இல்லாத மட்டுமில்லாமல் சமூகத்தால் அல்லது ஏனைய சாதி மத வேறுபாடுகளினால் ஏற்படுத்தப்படுகின்ற வேறுபாட்டின் மூலம் தண்டனைகளை வழங்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். இவ்வாறு பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இந்த சிறுவர்கள் உடலியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் தண்டனைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்பவர்களுக்கு எதிராக மேற்படி தண்டனை சட்டக்கோவை திருத்தம் வந்து ஒரு முறையான ஒரு செயற்பாடாக இருக்கும். நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது இவர்கள் சிறுவர் இல்லங்கள், பாடசாலைகள், அதே போல வீடுகள், அதே போல அவர்கள் வசிக்கின்ற அல்ல சமூகங்கள், இவ்வாறான பல்வேறு இடங்களில் இவர்கள் உடலியல் ரீதியான தண்டனைக்கு உள்ளாகின்றார்கள். இந்த சிறுவர்கள் தாங்கள் இந்த தண்டனைகள் அவர்களது எதிர்காலத்திலே நிச்சயமாக வேறு விதமாக பிரதிபலிக்கின்றது. தற்பொழுது எங்களுடைய நாட்டிலே இந்த போதைப் பொருள் பாவனை, அதே போல மது போதை பாவனை, அதே போல ஏனைய ஏற்றுக்கொள்ள முடியாத சட்டத்துக்கு முரணான விடயங்களை சிறுவர்களோ அல்லது அதற்கு மேற்பட்ட வயதினரோ மேற்கொள்கின்றார்கள் என்றால், அவர்கள் அந்த சிறு வயதிலே அவர்களுக்கு அந்த உளவியல் ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் வழங்கப்பட்ட தண்டனைகளின் பிரதிபலிப்பு அவர்கள் மூலமாக இங்கே வெளியிடப்படுகின்றது. எனவே நாங்கள் ஒரு அனைத்தும் அறிந்த பெரியவர்கள் என்ற வகையிலே இந்த சிறுவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தலையாய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. இந்த உயரிய சபையிலே இங்கே இருக்கின்ற அனைவரும் இதில் ஒட்டுமொத்தமாக ஒருமித்த குரலாக இந்த திருத்தத்தை ஆமோதிப்பது வரவேற்பிற்குரிய ஒரு விடயமாகும். இங்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிறுவர்களை சிறு வயதிலே தொழிலுக்கு அமர்த்துகின்றார்கள். இந்த தொழிலுக்கு அமர்த்தப்படுகின்ற விடயம் கூட மிகவும் மோசமான ஒரு நிலைமை. இங்கும் இவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். பல்வேறு விடயங்களை உதாரணமாக பெற்றோரை இந்த காலத்திலே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த சிறுவர்கள் அதாவது குழந்தை பருவம் என்று கூறுவார்கள். குழந்தை பருவம் அதாவது இன்ஃபென்சி ஏஜ் அதாவது பிறந்ததிலிருந்து 2 வயது வரை இந்த குழந்தைகள் தங்களுடைய விருப்பங்களையோ அல்லது தங்களுடைய எதிர்பார்ப்புகளையோ அழுகையின் மூலம் தான் வெளிப்படுத்துகின்றார்கள். ஆனால் இங்கே இருக்கிற பெற்றோர்கள் அல்ல அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருப்பவர்கள் என்ன செய்கின்றார்கள், தங்களுடைய வேலைப்பழு அல்லது தங்களுடைய மன அழுத்தங்களின் காரணமாக இவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் இவர்களுக்கு உடலியல் ரீதியான தண்டனைகளை வழங்குகின்றார்கள். அவர்களுக்கு அது தொடர்பான விடயங்கள் எதுவுமே புரியாத ஒரு வயது. அந்த வயதிலே தங்களுடைய பழுக்களை அல்லது தங்களுடைய மன எழுச்சியை அந்த பிள்ளைகள் மீது காட்டுகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. இவ்வாறான வகையிலே அடுத்த பருவத்தை நாங்கள் எடுத்து நோக்குவோமானால் அதை நாங்கள் ஏர்லி சைல்ட்ஹுட் என்று சொல்லுவோம். 2 லிருந்து 6 வயது வரை இந்த வயது பிள்ளைகள் மிகுந்த உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் அதாவது தங்களுடைய விருப்பங்களை பெற்றோர்கள் மூலம் நிவர்த்தி செய்ய வேண்டும் அல்லது பெற்றோர்கள் அல்லது தங்களை பராமரிப்பவர்கள் தங்களுடைய விருப்பங்களை அல்லது தங்களது ஆசைகளை தங்களது எதிர்பார்ப்புகளை வேண்டுமென்ற ஒரு எதிர்பார்ப்பிலே இருப்பவர்கள் இவர்கள் ஒரு சிறிய விடயத்தை செய்தாலும் அல்லது சிறிய எதிர்பார்ப்புடன் ஒரு விடயத்தை செய்யும் பொழுது அங்கு அவர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படாத சந்தர்ப்பத்திலே அங்கு அவர்கள் தங்களுடைய அந்த பிரதிபலிப்பு எதிர்மறையாக இருக்கின்றது. இந்த எதிர்மறை காரணங்களினால் அங்கு தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். இவர்களது இந்த நிச்சயமாக பெற்றோர்களின் கணிசமான பங்கு இருக்கின்றது. இந்த வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்கின்றோம், 2 வயது 2.5 வயதிலேயே அந்த பிள்ளையை டேகே ஆர்ட் சென்டரிலே கொண்டே விடுகின்றோம் அல்லது நேசரியிலே கொண்டே விடுகின்றோம். உண்மையிலே இந்த வயது பிரிவில் தாய் தந்தையின் அரவணைப்பில் இருக்க வேண்டிய பிள்ளைகள் இங்கு கொண்டு செல்ல விடுகின்ற பொழுது தண்டனைகளுக்கு
உள்ளாகின்றார்கள்.
அதே போல பார்த்தீர்கள் என்று சொன்னால் பள்ளிப்பருவத்திலே பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகளோடு பள்ளியிலே நுழைகின்ற இந்த பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் தண்டனைக்கு உள்ளாகப்படுகின்றார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பு வாய்ப்புகள்
ගරු මුලසනරුඩ මන්ත්‍රීතුමනි, පහුගිය කාලයක් තිස්සේ YouTube නාලිකා ගණනාවකිනුත් විවිධ මඩ ප්‍රචාරයන් ගෙනිච්චා, ව්‍යාජ ප්‍රචාරයන් ගෙනිච්චා. මමත් වසන්ත සමරසිංහ ඇමතුමත් එවගේම රංජන් ජයලාල් නගරාධිපතිතුමත් අත්අඩංගුවට ගන්න ගල්කිස්ස උසාවියේ නියෝගයක් දීලා තියෙනවා කියලා. නීතිඥ දයාසිරි ජයසේකර කියලා තමයි මෙතුමාගේ නම සඳහන් කරන්නේ. මම මීට කලිනුත් ජනාධිපති නීතිඥ මෛත්‍රී ගුණරත්නටත් අභියෝග කරා තියෙනවා නම් කොහේ හරි උසාවි නියෝගයක් ගෙනල්ලා සභාගත කරන්න. බොරු කියන්න එපා. එහෙම ඔය දෙහෙම එකක් තියෙන්නේ. උසාවි නියෝගය සභාගත කරන්න ඕන. මොකක්ද උසාවිය දුන්නේ? ගරු මූලසනරුවේ මන්ත්‍රීතුමනි, මාගෙනුත්, වසන්ත සමරසිංහ සහෝදරයාගෙනුත්, ඒ වගේම රංජන් ජයලාල් සහෝදරයාගෙනුත් ප්‍රකාශ සටහන් කරගන්න කියලා. ඒ ප්‍රකාශ සටහන් කරගන්න කියලා කිව්ව අගෝස්තු 22ට පෙර අපි තිදෙනාම ගිහිල්ලා ප්‍රකාශ ලබා දීලා තිබෙනවා මේ සිද්ධිය සම්බන්ධයෙන්. මේක සම්පූර්ණයෙන්ම මේ සිද්ධිය එකින් එක කියන්න මේක වෙලාවක් නෙවෙයි. ඕනම් එහෙමත් කියන්න පුළුවන්. කම්කරු දෙපාර්තමේන්තුවට වංචා කරලා ජෝන් සෙනවිරත්න හිටපු ඇමතිවරයා තමන්ගේ දේශපාලන බලය පාවිච්චි කරලා වැරදි විදියට වෘත්තීය සමිතියක පාර්ශ්වකයක් ලියාපදිංචි කරවලා එහෙම කරපු වංචනික ක්‍රියාවක්. ඒක කම්කරු කොමසාරිස් ජෙනරාල්වරයා ලිපි දෙකකින් නිකුත් කරපු ලිපි දෙකකින් ඉතාම මැනවින් සඳහන් කරලා තිබෙන ඒ නිසා හරි පැහැදිලි මම චැලෙන්ජ් කරනවා මම අභියෝග කරනවා පාර්ලිමේන්තු වරප්‍රසාද රෝල්ට මුවා වෙලා නීතිච්ච බෝඩ් එක ගහගෙන මෙතන බොරු කියන්න එපා හැමදාම ඇවිල්ලා ඒ නිසා මේක දැන්වත් නිවැරදි වෙන්න ඕන එවැනි කිසිදු තීන්දුවක් දීලා නැහැ ඒ නිසා අපි ඉතාම කරුණාවෙන් ඉල්ලනවා තවදුරටත් මෙවැනි වැරදි ප්‍රචාර කරන්න එපා ඒ වගේම මේ කරපු වැරදි ප්‍රකාශය වහාම ඉල්ලාස් කරගන්න ඕන දයාසිරි ජයසේකර ගරු මන්ත්‍රීතුමා වහාම ඉල්ලාස් කරගන්න මේ ප්‍රකාශය ඒ නිසා තවදුරටත් පාර්ලිමේන්තු වරප්‍රසාද වලට වෙලා බොරු කියන්න එපා කියලා අපි ඉල්ලා සිටිනවා
සමාව ගන්න
හොඳයි ගරු මන්ත්‍රීතුමා
December 18 වෙනිදා නිරුපුඩි සිල්වා මැතිනිය දුන්න තීන්දුවේ තමයි මේක තිබෙන්නේ. ෆෝර්ඩ් මැජිස්ට්‍රේට් එකේ මම ලබන සිකුරාද වෙනකොට ඒක සභාගත කරනවා. ඒ නිසා දැන් ඉතින් දැන් මගේ අතේ තිබුණා මම දැන් සභාගත කරනවා මල්ලක තිබුණා ડોකියුමන්ට් එක. කලබල වෙන්න එපා. ඔයා අර මේ ගල් නැවේ කියලා කලිසම මම කලිසම
වෘත්ති ආචාර ධර්ම කියලා දෙයක් තියෙනවා ගරු මන්ත්‍රීතුමනි වෘත්ති ආචාර ධර්ම නීතිච වෘත්ති ආචාර ධර්මත් කෙලෙසනවා
හරි දැන් අපේ විවාදේ කටයුතු කරගමු ගරු සංවිධායකතුමා
මූලස්වර මන්ත්‍රීතුමනි ඒක නිකම්ම නිකං උදාහරණයක් කියප එකක් විතරක් නෙමෙයි. ඒ සිදුවීම මත පදනම් වෙලා තමයි ගල්කිස්ස මහේස්ත්‍රාත්තුමිය මාරු කරේ කියන කතාවක්නේ කිව්වේ. එතකොට දැන් මේ කිව්වනේ ගල්කිස්ස මහා අධිකරණයේ නියෝගය ඉදිරිපත් කරන්නම් කියලා. එහෙම වසන් සමරසිංහ ඇතුළු මේ තිදෙන අත්තරම් ගන්න කියලා ගල්කිස්ස මහා අධිකරණ නියෝගයක් ලබා දීලා නැහැ. එතකොට දැන් කියන්නේ මොකද්ද? ඒ නියෝගය නිසා තමයි මහේස්ත්‍රාත්තුමිය මාරු කළේ කියලා. අධිකරණේ මහේස්ත්‍රාත් අධිකරණේ මාරු කරේ කියලා මහේස්ත්‍රාත්තුමිය කියනවා. ඒකනේ මේ කතාවේ හරය උනේ. ඒතර අපි කියන්නේ කරුණා කරලා ඒ අත්තරංගුවට ගන්න කියලා කියපු නියෝගය ඉදිරිපත් කරන්න. එහෙම නැත්නම් ඒ කරුණ මත පදනම් වෙලා ගොතපු කතාව ඉවත් කරගන්න. දැන් මෙතන අධිකරණයේ සම්පූර්ණ ක්‍රියාවලියට ආණ්ඩුව මැද අතුරුවා කියන කතා කරන්න ගත්තේ. මේ කරේ අධිකරණ සේවා කොමිෂන් තමයි මාරු කිරීම කළ තියෙන්නේ. ඒක අපේ එකක් නෙමෙයි.
දැන් මම ඔබතුමාට මයික් හරි හරි ඔව් අනිද්දා ලබන සිකුරාද අනිද්දා මහින්ද ජයසිංහ
තප්පරදීයි
සිකුරාදට මේ කියන නඩු තීන්දුව සිකුරාදට මේ නඩු තීන්දුව ඉදිරිපත් කරන්න බැරි වුණොත් දයාසිරි ජයසේකර මන්ත්‍රීතුමා එදාට මොකද්ද කරන්න කියලා අපිට කියන්න මේ සභාවට
දයාසිරි ජයසේකර මන්ත්‍රීතුමා
අර මන්ත්‍රීතුමා
ඔව්
නිකන් බොරු කියලා වැඩක් නැහැ නේ ડોකියුමන්ට් එක තියෙන ඉඳ තමයි තියෙන ඉඳ කලබල වෙන්න එපා කොයිට වැඩි වල බොරු කියලානේ මෙතෙන්ට ඇවිල්ලා තියෙන්නේ හරිද ඒ නිසා මම බොහොම පැහැදිලිව කිව්වා සිකුරාදා උදේට මම ඒක ඉදිරිපත් කරනවා කියලා.
හරි දැන් ඔබතුමා
ඉදිරිපත් නොකළොත් කියලා එකක් නැහැ. කරනවා එච්චරයි.
අනිද්දා ඒ කටයුතු ඉවර කරමු. අපි සභාවේ කටයුතු කරගෙන යමු. හරි අපි සභාවේ කටයුතු කරගෙන යමු. ඔව් අපි මයිල් වාගන මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ අවසාන විනාඩිය.
සභේ තලමතාංගම් රූපිනරවල්ගලේ ද සර්වර්ගල් உடல் ரீதியான தண்டனை வழங்குதல் தொடர்பான இன்றைய சட்டம் உள்ளத்திலே உண்மையிலே அதற்கு காத்திரமான பங்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் இருக்கின்றது. எனவே அந்த பங்கினை அவர்கள் தண்டனை வழங்குவதற்கு பதிலாக அன்பாகவும் அரவணைப்புடனும் அவர்களது விருப்பங்களுக்கு செவிசாய்த்தும் அவர்களுடைய நியாயப்பாடான தேவைகளை நிவர்த்தி செய்வதன் மூலமாக இவர்களிடம் இருந்து ஏற்படுகின்ற எதிர்விளைவான விடயங்களை நாங்கள் தவித்துக் கொள்ளலாம். எனவே இங்கு ஒரு விடயத்தை இறுதியாக கூற விரும்புகின்றேன். குழந்தைகள் உளவியல் என்பது வெறும் கோட்பாடு அல்ல, அது நாளே சமுதாயத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் கருவி. ஒவ்வொரு வயதிலும் குழந்தைகளின் உணர்ச்சி, அறிவு, நடத்தை ஆகியவை தனித்துவமாக வளர்கின்றன. அந்த வளர்ச்சியை புரிந்து கொண்டு அன்பும் கவனமும் வழிகாட்டுதல்களும் வழங்கினால் அவர்கள் மன ஆரோக்கியமுள்ள பொறுப்புள்ள குடிமக்களாக வளர்வார்கள். சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, ஒரு 30 நிமிடம் தாருங்கள். காலையிலே இங்கு உரையாற்றி சென்ற வன்னி மாவட்ட பாராளுமன்ற ஒரு 30 செகண்ட் தாருங்கள். காலையிலே உரையாற்றி சென்ற வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்கட்சியிலே இருப்பவர் கூறியிருந்தார், இந்த செட்டிக்குளம் பிரதேச சபைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வீதிகள் தன்னிச்சையாகவும் ஒரு பக்க சார்பாகவும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக இங்கே என்னிடம் இந்த பட்டியல் காணப்படுகின்றது. அனைத்து வட்டாரங்களுக்கும் சம அளவிலே நாங்கள் அந்த ஒதுக்கீடுகளை செய்திருக்கின்றோம். 200 மில்லியன் கிராமப்புற வீதிகளை புனரமைப்பதற்காக வழங்கப்பட்ட அந்த நிதியானது அனைத்து வட்டாரங்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிற அதேவேளை இங்கே கூடுதலான தொகையை நாங்கள் செட்டிக்குளம் பிரதேச சபைக்கு ஒதுக்கி இருக்கின்றோம். இங்கு அரசியல் நோக்கத்துக்காக அந்த ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்த முடியாது என்று பிரதேச சபை தலைவர் அவர்கள் கூறியிருக்கின்றார். இங்கு நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன். இந்த பிரதேசத்திலே வழங்கப்படுகின்ற இந்த வீதிகளிலே நாங்கள் மட்டுமா பயணிக்கப் போகின்றோம்? அனைவரும் தான். இந்த வருடத்துடன் இந்த வீதி புனரமைப்பு நிறைவேறப் போகின்றதா? வருகின்ற வருடமும் இது இருக்கின்றது. எனவே அனைவருக்கும் நாங்கள் சமமான அளவிலே அனைத்து விடயங்களையும் செய்வோம். இதில் எந்தவித பாரபட்சமும் கிடையாது, அரசியல் நோக்கமும் கிடையாது என்பதை அந்த உறுப்பினர் அவர்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம்.
கரு சங்கிதாயகதுமா,
அதிகரண சேவா கமிஷன் சபா விசின் கரன்லாத மாறுவிமாக சம்பந்தேன் மே சாகச்சாவு சிதுனி இதோட மெத்துமா கியப்பு கதாவே மெத்துமாட்ட ஒப்பு கரகன்ன வின்ன சிக்குராதரனான் හැබැයි මේ කතාව පමණක් ප්‍රචාරය වුණාම මාධ්‍ය මගින් අධිකරණ සේවා කොමිසම විසින් සිදු කරන ලද ක්‍රියාවකට චෝදනාවක් එල්ල කරලා ඒ චෝදනාවම පමණක් ජනතාවට ගිහිල්ලා තියෙනවා. දැන් මෙතුමා මේක ඔප්පු කරන්න වෙන්නේ සිකුරාදා, හෙටත් නෙමෙයි සිකුරාදා. එතකොට ඒ සිකුරාදා ඔප්පු කරගන්න බැරි වුණොත් එහෙම අවසානයේ මෙතුමාගේ ප්‍රශ්නයක් නෙමෙයි, මෙතුමා කරපු චෝදනාව අධිකරණ සේවා කොමිසම මත පමණක් ඉතුරුලා තියෙනවා. දැන් මේ ගැන සැලකිලිමත් වෙන්න ඕනේ කියලා මම හිතනවා. මම හිතනවා එවැනි බරපතල ගණයේ චෝදනාවක් ඒ සිදුවීම පදනම් කරගෙන තමයි මහේස්ත්‍රාත්තුමිය මාරු කරේ කියලා කියන්න පුළුවන් නම් එතුමාට එහෙනම් දැන් ඒ තීන්දුව පිළිපදලා ඉන්න. එහෙම බැරි නම් මම ඔප්පු කරනකම් මම කියපු දේ අස්කර ගන්නවා කියලා කියන්න. එතකොට මාධ්‍ය වලින් ඒක අස්කරලා යාවි. නැත්තම් මේක ඉතුරු කරලා දවස් දෙකක් ගියාට පස්සේ සමාජගත වෙච්ච මතයක් සිකුරාද මෙතුමා කිව්වා කියලා රිවර්ස් කරන්න බෑනේ. ඒක කරුණාකරලා මම හිතනවා මේක අධිකරණයේ සම්බන්ධ ප්‍රශ්නයක් නිසා ඒ ප්‍රකාශය ඉල්ලාස් කරගෙන සිකුරාද පුළුවන් නම් ඔප්පු කරලා පෙන්නන්න.
ගරු දයසිරි ජයසිංහ මන්ත්‍රීතුමා,
අභියෝගය තමයි පයින් ජයසිංහ මැතිතුමා ඇතුළු පිරිස අතරන් ගොඩ ගන්න කියලා තිබුණ නියෝගයක් තියෙනවා නම් ඒක පෙන්නන්න කියන එක තමයි මට කිව්වේ. ඒක මම ඉදිරිපත් කරනවා. දැන් තව විනාඩි 5ක් 10ක් යනකොට තව මේක ආවොත් මගේ අතට මම ඒක අදම ඉදිරිපත් කරන්නම්. නැත්නම් සිකුරාද තමයි මගේ අතට ගන්න පුළුවන් හෙට ඉන්නේ නැති නිසා. හරි. හැබැයි අනික් කාරණේ තමයි ඇය මේ මහේස්ත්‍රාත්තුමිය සාමාන්‍යයෙන් මගේ කාරණේ දුන්නේ මහේස්ත්‍රාත්තුමිය අවුරුදු 3ක් සාමාන්‍යයෙන් වැඩ කරනවා. විශේෂ එතුමිය ඉල්ලන්නේ නැතිනම් මාරුවීමක් සාමාන්‍යයෙන් දෙන්නේ නැහැ, නැත්නම් වෙනත් කාරණයක් නැතුව. මේ කරුණු මත දිගින් දිගටම සිද්ධ වුණා අපි දැක්කා. ඒ නිසා තමයි ඇයව මාරු කරලා තියෙන්නේ කියන කාරණේ අපිට හිතාගන්න සිද්ධ වෙන එක මම කිව්වේ. ඉතින් ඒ නිසා මට වගකීම තියෙන්නේ අත්අඩංගුවට ගැනීම සම්බන්ධව තියෙන ඒ ඕඩර් එක මට පෙන්නන්න කියලා නේ කිව්වේ. ඒක මම ඉදිරිපත් කරනවා අනිවාර්යයෙන්. ඒ ගැන කිසි ගැටලුවක් නැහැ. නමුත් මේ සමස්ත කාරණේ පිළිබඳව මේ මාරු කිරීම පිළිබඳව විශාල අසාධාරණකම් සිද්ධ වෙනවා කියලා මම කිව්වා. ඒක එහෙම විදිහටම තියෙනවා. ඒ ගැන කිසි ගැටලුවක්
නැහැ. හොඳයි, සංවිධායකතුමා.
මේ වසන් සමරසිංහ ඇමතුමාව අත්අඩංගුවට ගැනීමට නියෝග කිරීම නිසා තමයි මහේස්ත්‍රාත්තුමිය මාරු කරේ කියලා බොහොම පැහැදිලිව කිව්වා. කිව්වේ නැද්ද? හැන්සාඩ් එකේ තියෙනවා, රෙකෝඩ්ලා තියෙනවා කියපු කාරණේ තමයි මහේස්ත්‍රාත්තුමිය මාරු කරන්න හේතුනේ වෙන කාරණා නෙමෙයි වසන්ත සමරසිංහ ඇමතුමා අත්තරම් ගන්න කියලා නියෝගයක් කරා කියන එක. ඒක හරි පැහැදිලිනේ. එතකොට නෑ 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 පොඩක් ඉන්න. ඔබතුමා කියපු එක මේ එහෙම නොවේයි නම් මයික් කරන් දැන් කියන්න. එහෙම නෙවෙයි කියලා.
ඔව් දැසුටිය.
ඒක මෙතන දැන් ආයි කියන්න උමනව නැහැ. දැන් එතුමම කියනවනේ. එතුමම කියනවා ඒක නිසාම තමයි මාරු කරේ කියන්නේ. මම කියන්න ඕනේ නැහැ. එතුමමයි කියන්නේ. ඉතින් ඒ නිසා ආයි
ආයි මට ඒක මම කියපු එකක් මට ආයි ඉල්ලාස් කරගන්න උඹනවන්නේ නැහැ. මං කියපු එකේ විදිහම තියෙනවා එච්චරයි. නෑ මං ඒ කියපු එකේ විදිහම තියෙනවා. ඔබතුමා ඒක අරගෙන බලන්නකෝ. නෑ නෑ ආයි මට ආයි ආයි කියන්න උඹනවන්නේ නැහැ. නැවත නැවත කියන්න උඹනවන්නේ නැහැ. තමුන්නාන්සලා මේ අධිකරණ ශේෂයට කරන විනාශය අපි කිව්වා. හරි? ඒ ඒ ෆික්ස් කරන්න කට්ටියව දාන ඇටි. නා මේ නීතිඥයෝ ගිහිල්ලා කතා කරන ඒවා. ඒවා නිකන් කිව්වා. ඉතින් ඒ නිසා මම එක්කෙනා මම එක්ක ඉල්ලාස් කරගන්න සූදානම් නැහැ.
දැන් ඔබතුමා සිකුරාදා ගෙනල්ලා පෙන්නන්න.
අපිට බොහොම පැහැදිලිව මම කිව්වේ කරු බන්තිතුමා මහින්ද ජයසිංහ මැතිතුමා මට අභියෝගයක් කරා ඒ ડોකියුමන්ට් එක ඉදිරිපත් කරන්න කියලා. මම ඒක ඉදිරිපත් කරනවා එච්චරයි. මම කරපු කතාව ආයිල්ලාස් කරගන්න කතා කරන්න ඒක අවශ්‍යවන්නේ නැහැ. ඔයිට වැඩි කතා දැන් තමුන්නාංශ කියලා දිනවනේ ඉන්දියාව තමයි පාස්කුපාරේ පිටිවසදී කියලා. දැන් කියන්නේ එහෙම නැහැයි කියලා. දැන් කියන්නේ ඉන්දියාව නෙමෙයි පාස්කුපාරේ පිටිවසදී කියලා. මයික් එක දෙනවා දැන් කියන්න. මයික් එක දෙනවා දැන් කියන්න.
අපි
ඉන්දියාව හිටියා පාස්කුපාරේ පිටිවස කිව්වා. තමුන්නාංශ කිව්වේ. දැන් නැහැයි කියලා කියන්න. දැන් නැහැයි කියලා කියන්න එන.
අපි වෙන මාතෘකාවල් වලට යන්න ඕම නැහැ. අපි
එහෙම කියන්නේ එපා.
ගරු සංගීතයතුමා.
විනාඩි 10කට කලින් කියපු දේ
ඒක තමයි.
ගල්කිස්ස මහේස්ත්‍රාත්තුමිය මාරුකරේ වසන් සමරසිංහ ඇමතුමා අත්තරංගුවන් නියෝගයක් දීපු නිසා කියන එක ආයෙ කියන්න බැරිද?
දැන් මම
නෑ දැන් ඔබ ඔබ
තමයි අයියා අයියා එක කරගන්නේ මොකද?
මම නෑ නෑ
මම පොඩ්ඩයි මයික් එක දීලා අහන්න බලන්න.
මයිකේ දෙන්නකෝ
දෙන්නකෝ දෙන්නකෝ මේක.
ගරු මන්ත්‍රීතුමා
දැන් මම ওই කතාවම තමයි ඔබතුමාට කියන්නේ. ඔබතුමා කියන්නේ ඉන්දියාව පාස්කු පාරේ පිටිපස්ස හිටියේ නැහැ කියලා. දැන් කියන්නකෝ. දැන් කියන්න. ඔබතුමා ඔය මගෙන් අහනවා වගේම අනිත් පැත්තට කියන්න. ඔබතුමා කියන්නේ ඉන්දියාව නෙමෙයි මේක පිටිපස්ස හිටියේ කියලා. ඔබතුමා කිව්වනේ.
ගරු සංවිධායකතුමා.
ඔබතුමා කිව්වා ඉන්දියාව තමයි
ගරු
වැඩක් නෑ.
ගරු
ඒ නෙමෙයි.
ගරු සංවිධායකතුමා. අපි
දැන් කියන්න බැරිද?
නෑනේ. අපි මේ සභාවේ කටයුතු අවසන් කරමු. සභාවේ කටයුතු පවත්වාගෙන යමු.
දැන් කෙකර ගන්නවනේ. බය නැතුව කියන්නකෝ.
කරුණා කරලා වාඩි වෙන්නකෝ.
මහේස්ත්‍රාත්තුමිය මාරු කර ඒක නිසා කියන්න බෑ.
සභාවේ කටයුතු කරගෙන යන්න කරුණා කරලා වාඩි වෙන්න.
අපහාසයක් කරලා අධිකරණ සේවා කොමිසම අපහාසයක් කරලා දැන් ඔප්පු කරගෙන බරුව ඉන්නේ.
දැන් බරුව ඉන්නේ.